சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 7, 2023. தலைப்ப ஆடம் மற்றும் வீழ்ந்த மனிதன். கோல்டன் உரை. ஏசாயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஏசாயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டார்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. ஆதியாகமம். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஆதியாகமம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதியாகமம். ஆதாம் தன் மனைவியாகிய ஈவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயீன் நிலத்தை பயிரிடுகிறவனானான். காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில் காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயீனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியு என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். மார்க்கு. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. யோவான். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூன்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமில்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிவிடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ, நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையே இன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் இவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. ரோமர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கொரிந்தியர். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆதியாகமம் நள்ளிரவு 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த முக்கியமான சிந்தனையை வலியுறுத்த கடவுள் மனிதனை தனது சொந்த சாயலில் தெய்வீக ஆவியை பிரதிபலிப்பதற்காக படைத்தார் என்பது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. தெய்வீக அன்பு அதன் சொந்த கருத்துக்களை ஆசீர்வதிக்கிறது, மேலும் அவற்றை பெருக்கச் செய்கிறது, அவருடைய சக்தியை வெளிப்படுத்துகிறது. மண் முழுவதற்கு மனிதன் படைக்கப்படவில்லை. அவருடைய பிறப்புரிமை ஆதிக்கம் கீழ்ப்படிதல் அல்ல. அவர் பூமி மற்றும் சொர்க்கத்தின் மீதான நம்பிக்கையின் எஜமானர், தன்னை படைத்தவருக்கு மட்டுமே அடிபணிந்தவர். இதுதான் அறிவியல். ஆதியாகமம் 2:1. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இவ்வாறு உலகளாவிய நிலையில் கடவுளின் கருத்துக்கள் முழுமையானவை மற்றும் எப்போதும் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் விஞ்ஞானம் எல்லையற்ற தன்மையையும் அன்பின் தந்தை மற்றும் தாய்மையையும் வெளிப்படுத்துகிறது. கடவுளின் படைப்பு மற்றும் அதனுடன் செல்லும் தெய்வீக சக்தி மற்றும் பிரசன்னம் ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கும் அதன் ஆன்மீக தோற்றத்தை வெளிப்படுத்துவதற்கும் மனித திறன் மெதுவாக உள்ளது. ஆதியாகமம் 2:6. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தெய்வீக படைப்பின் அறிவியலும் உண்மையும் ஏற்கனவே கருதப்பட்ட வசனங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இப்போது அதற்கு நேர்மாறான பிழை படைப்பின் பொருள் பார்வையை முன்வைக்க வேண்டும். ஆதியாகமத்தின் 2வது அத்தியாயத்தில் கடவுள் மற்றும் பிரபஞ்சம் பற்றிய இந்த பொருள் பார்வையின் அறிக்கை உள்ளது. இது முன்னர் பதிவு செய்யப்பட்ட விஞ்ஞான உண்மைக்கு நேர் எதிரானது. முதல் பதிவின் அறிவியல் 2வது பதிவின் பொய்யை நிரூபிக்கிறது. ஒன்று உண்மை என்றால் மற்றொன்று தவறானது, ஏனென்றால் அவை விரோதமானவை. முதல் பதிவு எல்லா வல்லமையையும் அரசாங்கத்தையும் கடவுளுக்கு ஒதுக்குகிறது. மேலும் கடவுளின் பரிபூரணம் மற்றும் சக்தியிலிருந்து மனிதனை பிரிக்கிறது. 2வது பதிவு மனிதனை மாறக்கூடிய மற்றும் மரணமடைபவராக விவரிக்கிறது. தெய்வத்திலிருந்து பிரிந்து அவனது சுற்றுப்பாதையில் சுழல்கிறது. இருப்பு தெய்வீகத்திலிருந்து பிரிந்தது, சாத்தியமற்றது என அறிவியல் விளக்குகிறது. இந்த 2வது பதிவு பொருளில் உயிர் மற்றும் நுண்ணறிவு என்று அழைக்கப்படும் அதன் வெளிப்புற வடிவங்களில் பிழையின் வரலாற்றை தவறாமல் வழங்குகிறது. கடவுள் நோயை அனுப்புகிறாரா? தாய்க்கு அவளுடைய குழந்தையை சில வருடங்கள் கொடுத்துவிட்டு மரணத்தால் அதை எடுத்துச் செல்கிறாரா? கடவுள் ஏற்கனவே படைத்ததை புதிதாக உருவாக்குகிறாரா? அவருடைய வேலை முடிந்தது. கடவுளுக்கு ஒன்றும் புதிதல்ல, அது நல்லது என்று வேதம் உறுதியாக கூறுகிறது. எல்லாம் வல்ல மற்றும் எல்லையற்ற மனம் அனைத்தையும் உருவாக்கியது மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கியது. இந்த மனம் தவறுகளை செய்யாது, பின்னர் அவற்றை திருத்தாது. கடவுள் மனிதனை பாவம் செய்யவோ, நோய்வாய்ப்படவோ, இறக்கவோ செய்வதில்லை. ஆடம் என்ற சொல் எபிரேய ஆதாமாவிலிருந்து வந்தது. இது நிலத்தின் சிவப்பு நிறம், தூசி, ஒன்றுமில்லாததை குறிக்கிறது. பூமி சபிக்கப்பட்டதாக யெகோவா அறிவித்தார். இந்த நிலத்தில் இருந்து அல்லது பொருள் ஆதாம் தோன்றினார். இருப்பினும் கடவுள் மனிதன் பொருட்டு பூமியை ஆசீர்வதித்தார். இதிலிருந்து பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட சிறந்த மனிதர் ஆதாம் அல்ல. சிறந்த மனிதன் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்டான், மேலும் கிறிஸ்து இயேசு என்று அறியப்பட்டான். விஞ்ஞான உருவாக்கத்தின் இந்த பதிவை மொழிபெயர்ப்பாளர்கள் தவறான உணர்வை மகிழ்வித்தனர். பொருளின் இருப்பு, அதன் பரவல் மற்றும் சக்தி ஆகியவற்றை அவர்கள் நம்பினர். பிழையின் அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர்களால் ஆவியின் தன்மை மற்றும் செயல்பாட்டை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அந்த வேதாகமத்தில் முரண்பாடாக தோன்றுகிறது. இது ஆன்மீக அடையாளத்தில் மிகவும் புகழ்பெற்றது. சத்தியம் எல்லா பிழைகளுக்கும் ஒரே ஒரு பதிலை கொண்டுள்ளது, அதாவது பாவம், நோய் மற்றும் இறப்பு. நீ தூசி, ஒன்றுமில்லை. தூசுக்கு ஒன்றுமில்லை, நீ திரும்பி வருவாய். ஆதாமில் உள்ளதை போல அனைவரும் இறந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவிலும் சத்தியம் அனைவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மனிதனின் இறப்பு ஒரு கட்டுக்கதை, ஏனென்றால் மனிதன் அழியாதவன். தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளின் உண்மையான உருவம். தெய்வீக இயல்பு கிறிஸ்து இயேசுவில் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது. அவர் கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பை மனிதர்கள் மீது வீசினார் மற்றும் அவர்களின் மோசமான சிந்தனை மாதிரிகள் அனுமதிப்பதை விட அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தினார். மனிதனை விழுந்து நோய்வாய்ப்பட்ட பாவம் மற்றும் இறக்கும் எண்ணங்கள், விஞ்ஞான இருப்பு மற்றும் தெய்வீக குணப்படுத்துதல் பற்றிய கிறிஸ்துவை போன்ற புரிதல் ஒரு சரியான கோட்பாடு மற்றும் யோசனையை உள்ளடக்கியது. பரிபூரண கடவுள் மற்றும் பரிபூரண மனிதன், சிந்தனை மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையாக. சில தீய விளைவுகளை கொண்டு வருவதற்கு முதலில் சட்டத்தையும் காரணங்களையும் ஏற்பாடு செய்து, பின்னர் அவர்களால் தவிர்க்க முடியாததை செய்ததற்காக உதவியற்ற பாதிக்கப்பட்டவர்களை தண்டிக்கும் திறன் கொண்டவர் என்று கருதுவது கடவுளை பற்றிய நமது உயர்ந்த கருத்துக்களுக்கு முரணானது. மனிதனின் வீழ்ச்சியையோ அல்லது கடவுள் இல்லாததையோ அல்லது கடவுள் இல்லாததையோ குறிக்கும் ஆதாம் கனவு, அது மனமோ மனிதனோ அல்ல, ஏனெனில் அது தந்தையிடமிருந்து பிறக்கவில்லை. இது அறியாமை மற்றும் தவறான நம்பிக்கை, பொருள்களின் பொருள் உணர்வை அடிப்படையாக கொண்டது. இது ஆன்மீக அழகையும் நன்மையையும் மறைக்கிறது. இதை புரிந்து கொண்ட பவுல் சொன்னார், மரணமோ வாழ்வோ, நிகழ்காலமோ வரப்போகும் விஷயங்களோ, உயரமோ ஆழமோ வேறு எந்த உயிரினமோ கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. இது கிறிஸ்தவ அறிவியலின் கோட்பாடு. தெய்வீக அன்பை அதன் வெளிப்பாடு அல்லது பொருளை இழக்க முடியாது. மகிழ்ச்சியை துக்கமாக மாற்ற முடியாது, ஏனெனில் துக்கம் மகிழ்ச்சியின் தலைவன் அல்ல. நல்லது ஒருபோதும் தீமையை உருவாக்க முடியாது. பொருள் ஒருபோதும் மனதை உருவாக்காது அல்லது வாழ்க்கை மரணத்தை ஏற்படுத்தாது. முழுமையின் தரநிலை முதலில் கடவுள் மற்றும் மனிதன். கடவுள் தம்முடைய தரத்தை இறக்கிவிட்டாரா? மனிதன் விழுந்து விட்டானா? கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகள் தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை ஆகியவை அறிவியலில் அழிக்க முடியாதவை மற்றும் விஞ்ஞானம் நல்லிணக்கத்திற்கு திரும்புவதும் இல்லை. ஆனால் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. அதில் கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவை மற்றும் நித்தியமானவை. அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும். உண்மையான மனிதன் இருந்தான், இருக்கிறான், எப்போதும் பரிபூரணமாக இருப்பான் என்ற அறிவியலில் உள்ள பெரிய உண்மை மறுக்க முடியாதது. ஏனென்றால் மனிதன் கடவுளின் சாயலாகவும் பிரதிபலிப்பாகவும் இருந்தால் அவன் தலைகீழாகவோ அல்லது தலைகீழாகவோ இல்லை, மாறாக நேர்மையானவனாகவும் கடவுளை போலவும் இருக்கிறான். கடவுள் மனிதனின் தெய்வீக கொள்கை மற்றும் கடவுளின் சாயலில் உள்ள மனிதன் பிரிக்க முடியாத இணக்கமான மற்றும் நித்தியமானவர்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.